கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 சாமுவேலின் புத்தகம் 13-14 அதிகாரங்களை சந்திக்கப் போகிறோம். நீ நடனம் பண்ண வேண்டுமென்றால் இசைக்கலைஞனுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டும் என்பது பழங்கால ஒரு பழமொழி. அதுபோல நீங்கள் பாவத்திலே விழப்போகிறீர்கள் என்றால் அதன் விளைவுகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். கலாத்தியர் 6:7 மிக தெளிவாக கர்த்தர் நமக்கு கூறுகிறது என்ன? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாவம் செய்துவிட்டு தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ண முடியாது. தொடர்ந்து கலாத்தியர் 6:8 பாருங்கள். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். தாவீது மாம்சத்திற்கென்று விதைத்தார் என்பதிலே எந்த கேள்வியும் இல்லை. எளிதான ஒரு பாவ அறிக்கை செய்துவிட்டு பாவத்தை விட்டு விலகிவிட்டார் என்றும் எண்ண முடியாது. சிலர் கூறுவதென்ன, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்வார்கள். ஆம், அது உண்மைதான். நீங்கள் ரட்சிப்பை இழந்து விடுகிறதில்லை, ஆனால் பாவத்திற்கான தண்டனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இது நம்மை 2 சாமுவேல் 13 கொண்டு வருகிறது. தாவீது கர்த்தரிடத்திலே தனது பாவத்தை அறிக்கை செய்தார். ஆனால் கர்த்தர் தாவீதனிடத்திலே கூறியதென்ன, என்னுடைய சத்துருக்களும் என்னை தூஷிப்பதற்கு உன்னுடைய பாவம் காரணமாயிருந்தது. நான் உன்னை விட்டுவிடப் போவதில்லை, ஆனால் உன் பாவத்திற்கான தண்டனை உனக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மையும் விட்டுவிடவில்லை. என்றாலும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்யும்பொழுது அதற்கான விளைவுகளை நாம் அனுபவிக்கத்தான் செய்ய வேண்டும். 2 சாமுவேல் 13:1 இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகங்கொண்டான். அப்சலோமுக்கும் தாமாருக்கும் ஒரே தகப்பனும் ஒரே தாயும் இருந்தார்கள். ஆனால் அம்னோன் தாவீதுக்கு மகன், ஆனால் அப்சலோமோடு கூட பிறந்தவன் அல்ல, அவனுடைய தாய் வேறு. 2 சாமுவேல் 13:2-4 வாசிக்கிறேன். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். இங்கே அம்னோன் சாப்பிடாமல் இருக்கிறான். சாப்பிடக்கூட மனமற்றவனாக தாமாரின் மேலே மோகம் கொண்டவனாயிருக்கிறான். அம்னோனின் நிலையை பார்த்த அவனுடைய சிநேகிதன் காரணத்தை புரிந்து கொள்கிறான். என்றாலும் தாமார் அப்சலோமின் சகோதரி என்பதனாலே பயப்படுகிறான். வசனங்கள் 5-7 பாருங்கள். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள், உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னான். அடுத்த சில வசனங்களை நாம் வாசிக்க தேவையில்லை. அம்னோன் தன்னுடைய சகோதரியை கற்பழித்து விட்டான். அது மட்டுமல்ல, அதற்கு பின் அவன் அவளை வெறுத்தான். 2 Samuel 13:15 பாருங்கள். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான். இந்த அசுத்தமான காரியம் தாவீதின் வீட்டிலேயே நடைபெற்றது. அம்னோனின் ஆசை அடங்கியவுடனே தாமாரை தூக்கி எறிந்து விடுகிறான். 2 Samuel 13:19. அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக் கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். தாமார் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறாள். இப்பொழுது அவள் தனது பலவர்ண உடையை கிழித்து போட்டுவிட்டு தலையிலே சாம்பலை போட்டுக் கொள்கிறாள். வசனங்கள் 20-21 பாருங்கள். அப்பொழுது அவன் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானா? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டுக் கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். தாவீது இதை குறித்து கோபப்பட்டாலும் எதையுமே செய்யவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தாவீது தனது உல்லாசங்களிலேயே நேரத்தை செலவு செய்துவிட்டு பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. ஏலியின் வாழ்க்கையிலேயும் அதையே நாம் பார்த்தோம். அவருடைய குமாரர்களும் ஒழுக்கக்கேடு நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். சாமுவேலின் பிள்ளைகளை பார்த்தோம், அவர்களும் நீதி நியாயமற்றவர்களாய் விளங்கினார்கள். இப்பொழுது தாவீதை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு சாமுவேலை குறித்தும் சாமுவேலின் குமாரர்களை குறித்தும் தெரியும். எனவே தாவீது தனது பிள்ளைகளிடத்திலே உறுதியாக இருந்து ஒழுக்கத்திலே வளர்த்திருக்கலாம். ஆனால் பிள்ளைகளை இஷ்டம் போல வளர விட்டுவிட்டார். அம்னோன் தாமாரிடத்திலே செய்த காரியத்தை குறித்து தாவீது எரிச்சல் பட்டார், கோபப்பட்டார். ஆனால் அவர்களுக்கு என்ன முன்மாதிரி வைத்தார்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஏதோ பழங்கால கதையை நான் சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் எத்தனை குடும்பங்களிலே பெற்றோர் முன்மாதிரியாயிருக்கிறார்கள்? எத்தனை குடும்பங்களிலே பிள்ளைகள் ஒழுக்கப்படுத்தப்படுகிறார்கள்? இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை அறிந்த ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருக்கலாம். உங்களுடைய வீட்டிலே பிரச்சனை கொடுக்கும் ஒரு சிறுவன் அல்லது சிறுமி இருப்பாள் என்றால் அவர்களிடத்திலே நீங்கள் வார்த்தையினாலே மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் எந்த நல்விளைவும் இருக்காது. அவனுக்கு முன்மாதிரியாக இருங்கள். தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்திலே தண்டனை கொடுங்கள். அதை சீக்கிரமாக செய்யுங்கள். ஏனென்றால் இன்னும் சில காலங்களுக்குள்ளே அவள் உங்கள் வீட்டை விட்டு போய்விடுவாள், அவன் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போய்விடுவான். தாவீதின் வாழ்க்கையில் இருந்த மற்றொரு பிரச்சனை, அநேக மனைவிமாரும் அநேகம் பிள்ளைகளும். ஒரு அரசனாக எத்தனையோ முக்கியமான பொறுப்புகள் இருக்கும்பொழுது தனது பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எப்படி நேரம் கொடுத்திருக்க முடியும்? இன்றும் அநேக ஊழியக்காரர்களுடைய பிரச்சனை இதுவாக இருக்கிறது. நான் கர்த்தருடைய பணியிலே இருக்கிறேன், ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உதாசீனம் செய்கிறவர்கள் உண்டு. இவ்வாறு குடும்பத்தை உதாசீனம் செய்வதற்கு கர்த்தருடைய வேலையை காரணம் காட்டக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு காரியத்தை மீண்டுமாக செய்ய முடியும் என்றால் வளர்ந்து வரும் காலங்களிலே பிள்ளைகளோடு கூட இன்னும் அதிகமான நேரத்தை செலவு செய்திருப்பேன். இப்படி தங்கள் பிள்ளைகளோடு தேவையான அளவு நேரத்தை செலவு செய்யாத சிலர் அதை உணர்ந்து தங்கள் பேர பிள்ளைகளோடு பயனுள்ள நேரத்தை செலவு செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ பெற்றோர் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக போதுமான அளவு நேரத்தை அவர்களோடு செலவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்களோடு உட்கார்ந்து பேச வேண்டிய நேரம் அவர்களோடு பேச வேண்டும். ஒரு சிறு குழந்தையை நீங்கள் வளர்க்கும்பொழுது ஒரு சின்ன தேவதூதனை வளர்க்கிறீர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீதிமொழிகள் 23:13 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 22:15 பார்ப்போம் என்றால், பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். நீதிமொழிகள் 13:24 பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, அம்னோன் செய்த பாவத்திற்காக தாவீது எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. நடந்தது என்ன? 2 சாமுவேல் 13:22, அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். இது தாவீதினுடைய வீடு. பிரியமானவர்களே, தாவீதின் வீட்டிலே தாவீதின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்திருக்கிறது. தாவீதினுடைய பாவங்களுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியதிருக்கிறது. தேவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாமும் நம்முடைய பாவத்தின் விளைவுகளுக்கு தப்ப முடியாது. இப்பொழுது அப்சலோம் அம்னோனை கொலை செய்ய சமயம் தேடுகிறான். அந்த நாள் நிச்சயமாகவே வரும். அப்சலோம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 2 ஆண்டுகள் காத்திருந்தான். ஆண்டுகளுக்கு மயிர் கத்தரிக்கும் காலத்திலே அரசனின் குமாரர்கள் எல்லாரையும் அழைத்து அவன் விருந்து பண்ணினான் என்று 23 வசனத்திலே பார்க்கிறோம். என்றாலும் தான் பழிக்கு பழி வாங்கப் போவதை குறித்த எந்த அடையாளத்தையும் வெளியே காட்டவில்லை. அம்னோனும் அந்த விருந்திற்கு செல்லும்படியாக தாவீது அனுமதித்தார். 2 சாமுவேல் 13:28, அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொண்டு போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை பார்த்து அப்சலோம் கொலை செய்தான். தாவீதுக்கு தனது குமாரர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள் என்று செய்தி வந்தது. ஆனால் யோனதாப் அம்னோன் மட்டுமே கொலை செய்யப்பட்டதாக கூறினான். வசனங்கள் 33-35 வாசிக்கிறேன். இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம், அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். அப்சலோம் ஓடிப்போனான். ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலைவோரமாய் வருகிறதை கண்டான். அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள், உமது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான். அவன் பேசி முடித்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். அப்சலோமோ அம்மியூதியின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசோரின் ராஜாவின் இடத்திற்கு ஓடிப்போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்சலோம் அம்னோனை கொலை செய்ய ஏற்கனவே திட்டமிட்டபடியினாலே உயிர் தப்ப ஓடிவிட்டான். அப்சலோமின் தாய் கேசோரின் ராஜாவின் மகள். எனவே அப்சலோம் தனது தாத்தா வீட்டிற்கு ஓடிப்போனான். இந்த அந்நிய பெண்ணை திருமணம் செய்ததினாலே தாவீது தவறு செய்தார் என்று முன்னமே சிந்தித்தோம். விசுவாச வாழ்க்கையிலே பின்வாங்கி போயிருந்த காலத்திலே, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே போன காலத்திலே தாவீது இந்த தீர்மானத்தை செய்தார். 2 அழகான குழந்தைகளை அவள் தாவீதுக்கு பெற்றுக் கொடுத்தாள். ஒன்று அப்சலோம், அடுத்தது தாமார். ஆனால் நாம் பார்க்கிறது போல தாவீது இந்த மகனை ஒழுக்கத்திற்குள்ளே வளர்க்கவில்லை. எனவே அப்சலோம் தான் செய்தது சரி என்பது போல நினைத்துக் கொண்டிருந்தான். அம்னோன் பாவம் செய்த பொழுதே எடுக்க வேண்டிய நடவடிக்கையை தாவீது எடுக்கவில்லை. 2 சாமுவேல் 13:38-39 பாருங்கள். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதலடைந்தபோது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான். அப்சலோம் அம்னோனை கொலை செய்த பிறகு தப்பி ஓடிவிட்டான். தாவீது அவனை கொண்டு வர விரும்பினார், ஆனால் முடியவில்லை. தாவீது அப்சலோமை குறித்து துக்கப்பட்டார், வேறு எதுவும் செய்யவில்லை. சொல்லப்போனால் அப்சலோம் மற்ற குமாரர்களை விட அதிகமாக தாவீதை போல இருந்தான் என்று சொல்லலாம். தாவீதினுடைய இருதயத்திலேயும் அப்சலோம் தனக்கு பிறகு இஸ்ரவேலின் அரசனாக வேண்டும் என்ற விருப்பம் இருந்திருக்கலாம். இதே எண்ணம் அப்சலோமுக்கும் இருந்திருக்க வேண்டும். இதை குறித்து நாம் பின்னாலே பார்க்கப் போகிறோம். இப்பொழுது 2 சாமுவேல் 14:3 பார்ப்போம். ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்கலாயிருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு, அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி, இன்ன இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். யோவாப் தெக்குவாவிலே சில காலம் இருந்திருக்க வேண்டும். இந்த பெண்ணையும் முன்னதாகவே அவன் அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். வசனங்கள் 4-7 வரை வாசிக்கிறேன். அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோட பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான். உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்துக் கொண்டு போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொண்டு போட்டவனை ஒப்பி, அவன் கொண்ட அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொண்டு போடுவோம், சுதந்திர வாழனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். யோவாப் தாவீதிற்கு உணர்வை கொண்டு வரும்படியாக ஒரு கதையை ஜோடித்து அவளை அனுப்புகிறான். ஒரு காலத்திலே தாவீது எப்படி ஏமாற்றினானோ அதேபோல இப்பொழுது தாவீது ஏமாற்றப்படுகிறார். வசனம் 11 பாருங்கள். பின்னும் அவள், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்பொழுது தாவீது அந்த பெண் சொன்ன சரித்திரத்தின்படி அவளுடைய மகனுக்கு முழு மன்னிப்பையும் கொடுக்கிறார். உடனடியாக அந்த பெண் தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் உள்ள உறவை நினைவுபடுத்துகிறாள். வசனம் 13 பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்னே ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரைப் போல் இருக்கிறார். இந்த தெக்கவாவிலிருந்து வந்த பெண் தாவீதை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கொண்டு வந்துவிட்டாள். உயிரோடு இருக்கிற அந்த பெண்ணுக்கு எதிரானவர்கள் என்ன சொல்வார்களோ அதையே தாவீது தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிறார் என்றாள். அதாவது அப்சலோமுக்கு அவ்வாறு தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்கிறாள். கணவனும் இல்லாத ஒரு பெண்ணை போல தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பாக்கி அவள் பேசுகிறாள். இஸ்ரவேலின் சார்பிலே பேசுவதைப் போல பேசுகிறாள். ஒருவேளை அவருடைய இருதயத்தின் உணர்வுகளையே அவள் வெளிப்படுத்துகிறாள் என்று சொல்லலாம். அப்சலோம் ஜனங்கள் மத்தியிலே நல்ல பெயர் பெற்றவனாயிருந்தான். அம்னோன் செய்த தவறுக்காக அவன் தண்டிக்கப்பட்டான் என்றும் ஜனங்கள் ஒத்துக்கொண்டார்கள். இப்பொழுது அரைகுறையான மனதோடு கூட தாவீது அப்சலோம் திரும்பி வர அனுமதிக்கிறார். 2 சாமுவேல் 14:21-24 கவனியுங்கள். அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்துக் கொண்டு வா என்றான். அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான். ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ராஜா தனது மகனை சந்திக்க விரும்பாதது ஒரு பரிதாபமான நிலைமை. இதன் விளைவாக 15 நாம் பார்க்க போகிறது போல அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகத்தை ஆரம்பிக்கிறான். அப்சலோம் ஒரு கேடான மகன்தான், ஆனாலும் ஒரு சிறந்த அரசியல்வாதியாயிருக்கிறான். அப்சலோம் யோவாபை அழைத்தபொழுது அவன் மறுத்துவிட்டான். எனவே யோவாவின் வயலுக்கு தீ கொளுத்தி அப்சலோம் யோவாப் தன்னை வந்து பார்க்கும்படியாக செய்தது அப்சலோமின் குணத்தை மேலும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2 சாமுவேல் 14:32-33 பாருங்கள். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசோரிலிருந்து வந்தேன்? நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொண்டு போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். அப்சலோம் செய்த இந்த காரியங்கள் யோவாபை அவனை சந்திக்கும்படியாக செய்தது. தனது தகப்பனோடு நல்மனம் பொருந்த திட்டங்களை வகுத்தது. தாவீது அப்சலோமை முத்தமிட்டு இருந்தாலும் அது மிக பொறுப்போடும் கருத்தோடும் செய்யப்பட்ட முத்தம் போல தெரியவில்லை. அதாவது அப்சலோமுக்கு முழு மனதோடு முழு மன்னிப்பையும் தனது இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாவீது கொடுக்கவில்லை என்று சொல்லலாம். தேவன் தாவீதை அரைகுறையாய் மன்னிக்கவில்லை. தேவன் தாவீதை பார்த்து, சரி, நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஆனால் இனி நமக்குள்ளே ஐக்கியமில்லை, ரட்சிப்பின் சந்தோஷத்தையெல்லாம் உனக்கு நான் திரும்ப தர முடியாது என்று சொல்லவில்லை. தேவன் மன்னிக்கும் பொழுது அவர் முழுமையாக மன்னிக்கிறார். நானும் நீங்களும் ஆச்சரியப்படும் வகையிலே ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறது. எபேசியர் 4:32 பார்க்கும்பொழுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை மன்னித்திருக்கிறாரா? ஆம், பூரணமாக மன்னித்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் மற்றவர்களுக்கு எப்படி மன்னிக்கிறோம்? கர்த்தர் நமக்கு மன்னித்தது போல மன்னிக்கிறோமா? தாவீதும் அப்சலோமை பூரணமாய் மன்னித்திருக்க வேண்டும். ஆனால் அதை முழுமனதோடு தெளிவாக வெளிப்படையாக செய்யாதபடினாலே இப்பொழுது அப்சலோம் கலகத்திற்கு ஆயத்தமாகிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது அவர் உங்களை பூரணமாய் மன்னிக்கிறார். பல நேரங்களிலே நம்மை நாமே மன்னிக்காதபடியினாலே நாம் செய்த பாவங்களை குறித்தே எண்ணி எண்ணி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது அவர் பூரணமாகவே மன்னிக்கிறார். கலாத்தியர் 6:1 பார்க்கும்பொழுது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று பார்க்கிறோம். நம்மில் அநேகர் இந்த வசனத்தை பல சமயம் தெளிவாக வாசித்து பார்க்கிறதில்லை. யாராவது தவறு செய்வார்கள் என்றால் கிரிக்கெட் மட்டையை எடுத்து அவர்கள் தலையிலே அடி என்று சொல்லியிருக்கிறது என்று எண்ணுகிறோம். அநேக வேளையிலே மன்னிப்பை குறித்து நாம் கருத்தற்றவர்களாயிருக்கிறோம், அன்பற்றவர்களாயிருக்கிறோம், குறை கூறுகிறவர்களாயிருக்கிறோம். உண்மை பேசப்பட வேண்டிய நேரங்களிலே உண்மையை நாம் பேசாமல் இருந்திருக்கிறோம். மன்னிப்பு கேட்கப்படும் பொழுது முழுமையாய் அதை கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஒருவர் நம்மிடத்திலே மன்னிப்பை கேட்கும்பொழுது பரிபூர்ணமாய் அவர்களை மன்னிக்க நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். தேவன் தாவீதை மன்னித்தது போல தாவீது தன் மகனை மன்னிக்கவில்லை. இதன் நிமித்தமாக வரப்போகிற துன்பங்களையும் தாவீது சந்திக்கப் போகிறார். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டிய அளவு மன்னிக்கிறதில்லை. யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் மனமிருந்து உங்களிடத்திலே கேட்டும் உங்கள் மன்னிப்பை வாஞ்சித்து அவர்கள் பல முயற்சிகள் எடுத்தும் நீங்கள் அதை குறித்து அக்கறையற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் அதற்கான தண்டனையையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாவீதின் மகன் தகப்பனோடு நல்மனம் பொருந்த விரும்பியும் தாவீது மனமோந்து மன்னியாமல் அரைகுறையான மனதோடு அப்சலோமை ஏற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே யாரையாவது நாங்கள் அரைகுறையாய் மன்னித்திருப்போம் என்றால் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்து இந்தே அவர்களை பூரணமாய் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அந்த உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் பொழுது எப்படி எங்களோடு உள்ள உறவையும் நீர் பூரணமாய் புதுப்பித்துக் கொண்டீரோ, அதே போல எங்களிடத்திலே தங்கள் குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்தவர்களோடு கூட நாங்களும் பூரணமாய் எங்கள் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது யாரையாவது மன்னிக்க முடியாமல் இன்னமும் வைராக்கியத்தை மனதிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அதற்கு அவர்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பெரும் அரசே, உனதுள்ளம் சமுத்திரமோ. மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசே, உனதுள்ளம் சமுத்திரமோ. தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ. தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ. கைகளும் கால்களும் செய்தவற்றை அந்த ஆண்ணிகள் துளைத்ததால் நீக்கினீரோ. கைகளும் கால்களும் செய்தவற்றை அந்த ஆண்ணிகள் துளைத்ததால் நீக்கினீரோ. பல வல்லைகளில் சிக்கிய பாவி என்னை, இந்த வாதைகள் ஏற்று நீர் மீட்டதேனோ. இது எங்கு உண்டோ, இது எங்கு உண்டோ? எந்தன் சிந்தைக்கு மேலான விந்தை அல்லோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ. தூயவர் செய்த வேலை இந்த பாவியின் பொறுப்பினில் தந்ததேனோ. பவுல் போன்ற தூயவர் செய்த வேலை இந்த பாவியின் பொறுப்பினில் தந்ததேனோ. குந்தன் பரலோக தூதரும் விரும்பு வேலை இந்த தரணியில் எம்மிடம் வைத்ததேனோ. இது எங்கு உண்டோ, இது எங்கு உண்டோ? எந்தன் சிந்தைக்கு மேலான விந்தையல்லோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ, உனதுள்ளம் கருணை ஊற்றோ.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசெயர் 3:24.